الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قالت الملائكة يا مريم إن الله اصطفاك وطهرك واصطفاك على نساء العالمين يا مريم اقنتي لربك واسجدي واركعي مع الراكعين صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم كمل من الرجال كثير ولم يكمل من النساء غير مريم بنت عمران وآسيا بنت مزاحم صدق رسول الله صلى الله عليه وسلم இந்த உலகை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் ஸலாத்தும் ஸலாமும் இவ்வுலகுக்கு அருளாக அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉத் தாபிஈன்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் முஃமின்களாக வாழ்கின்ற அனைவர் மீதிலும் உண்டாகட்டும். அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனை எல்லா சந்தர்ப்பங்களிலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா என்ற வசியத்தை செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆன் என்ற வேதத்தை அருளி அந்த வேதத்தில் அல்லாஹு தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தில் நடைபெற்ற நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகளை சம்பவங்களை படிப்பினைக்காக வேண்டி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல சம்பவங்களை பல இடங்களில் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றான். لقد كان في قصصهم عبرة لأولي الألباب. குர்ஆனுடைய முக்கியமான ஒரு பகுதி அல் குர்ஆன் படிப்பினைக்குரிய சம்பவங்களை படிப்பினைக்குரிய விடயங்களை பல இடங்களிலே அல்லாஹு தஆலா பேசியிருக்கின்றான். கியாமத்துடைய நாள் வரைக்கும் அந்த குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது. குர்ஆனுடைய சம்பவங்கள் உலகத்திலே சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இவைகளில் அல்லாஹு தஆலா படிப்பினைகளை முன்மாதிரிகளை அல்லாஹ் வைத்திருப்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறிக்கொண்டிருக்கின்றான். அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இரண்டு குடும்பங்களை அல்லாஹ் அல் குர்ஆனில் கண்ணியப்படுத்தி அந்த குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான். ஒன்று, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஆலு இப்ராஹிம், இப்ராஹிமுடைய குடும்பம் பரம்பரை என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பல வருடங்களுக்கு பின்னால் குழந்தை பாக்கியம் அற்றவர்களாக இருந்து இதற்கு பின்னால் எனக்கு ஒரு குழந்தை கிடைக்குமா என்று அவர் ஆச்சரியப்படுகின்ற ஒரு காலகட்டத்திலே அல்லாஹு தஆலா இரண்டு குழந்தைகளை, இரண்டு சிறப்புகளை கொடுத்து அல்லாஹு தஆலா இரண்டு குழந்தைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹு தஆலா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல் குர்ஆனில் சொல்கிறான், உலாமுன் அலீம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அறிவை, அவருடைய அறிவை அல் குர்ஆன் புகழ்ந்து பேசுகிறது. பல வருடங்களாக குழந்தை கிடையாது, துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குழந்தையாக கொடுக்கின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், உலாமுன் அலீம். இஸ்ஹாக்கு நாங்கள் உங்களுக்கு குழந்தையாக தந்திருக்கிறோம், அவருக்கு அறிவையும் கொடுத்து அறிவு திறமை ஆற்றல் உள்ள ஒருவராகத்தான் உங்களுக்கு நாங்கள் குழந்தையாக இஸ்ஹாக்கை தந்திருக்கின்றோம். அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த அடுத்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த விசேஷமான தன்மை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உலாமுன் ஹலீம். ஒரு குழந்தையை அல்லாஹ் அலீம் அறிவாளி என்று சொல்கிறான், இரண்டாவது குழந்தையை அல்லாஹ் ஹலீம், அவர் மிகவும் பொறுமசாலி, எதையும் தாங்கக்கூடியவர், எதையும் சகித்துக் கொள்ளக்கூடியவர் என்று அந்த பல வருடங்களுக்கு பின்னால் கிடைத்த இரண்டு குழந்தைகளையும் அல்லாஹ் சிறப்பாக அவர்களுக்கு விசேஷமான சிறப்புகளை கொடுத்து குழந்தைகளாக அல்லாஹ் அவர் இருவரையும் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாம். நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்படியாக நபிமார்களுடைய, குறிப்பாக பனு இஸ்ராயில் என்று சொல்லப்படக்கூடிய இவர்களுடைய இந்த பரம்பரை, இந்த வம்சம் உலகத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் பிறந்த எல்லா நபிமார்களும் பனு இஸ்ராயில் என்று சொல்கிற நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குழந்தை நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் தான் எல்லோரும் வந்தார்கள். ஏன்? அன்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவுள்ள இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுத்தால் அந்த பரம்பரையில் வந்த எல்லோரும் அறிவாளிகளாக, ஒருவர் நபியாக உலகத்துக்கு வர வேண்டுமாக இருந்தால் முதலாவது நிபந்தனை அவரிடத்திலே அறிவு இருக்க வேண்டும். இஸ்ஹாக் என்ற குழந்தையை அல்லாஹ் அறிவாளி என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் பிரஸ்தாபிக்குகின்றான். அதே போன்று யாகூப் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பின்னால் அந்த பரம்பரையில் வந்தவர்கள் எல்லா நபிமார்களும் அறிவாளிகள் என்பதை வரலாற்றிலே அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களை, இரண்டாவது நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்தது ஒரே ஒரு நபி, அதுதான் நமது தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் உலகத்துக்கு இறுதியாக நபியாக அனுப்பப்பட்டு வந்தவர்கள். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில், அவர்களுடைய பிச்சடத்தில் தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரபியாக, ஒரு நபியாக உலகத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எவ்வாறு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தை கண்ணியப்படுத்தி இருக்கின்றானோ அதே போன்று இரண்டாவது குடும்பம் அல்லாஹ் குர்ஆனில் அந்த குடும்பத்துடைய பெயரை சொல்லி தனி ஒரு நீண்ட ஒரு சூராவை அல்லாஹ் இறக்கி இருக்கின்றான். அதுதான் ஆலு இம்ரான், இம்ரானுடைய குடும்பம். அந்த பெயரில் ஒரு சூரா. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லாஹ் ஸ்தஃபா ஆதம் வ நூஹன் வ ஆல இப்ராஹிம் வ ஆல இம்ரான அலல் ஆலமீன். அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் இந்த உலகத்தில் முதலாவது படைத்த நபி, முதலாவது படைத்த மனிதர் ஆதம், அவரை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். என்னுடைய பிரதிநிதியாக உலகத்திலே அவரை நாங்கள் ஆக்கியிருக்கின்றோம், நபியாக ஆக்கியிருக்கின்றோம். அவருக்கு அடுத்ததாக வனூஹா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நபியாக எனது பிரதிநிதியாக உலகத்திலே நான் ஆக்கி, அதே போன்று இரண்டு குடும்பங்களை நான் கண்ணியப்படுத்தியிருக்கின்றேன், சிறப்புப்படுத்தி இருக்கின்றேன். உலகத்தில் வாழ்கின்ற அந்த காலத்திலே வாழ்ந்த எல்லா மனிதர்களை விடவும், அனைத்து சமூகங்களை விடவும் இரண்டு குடும்பங்களை நான் கண்ணியப்படுத்தி இருக்கின்றேன், உயர்த்தி இருக்கின்றேன், அவர்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தையும், இரண்டாவதாக ஆலு இம்ரான், இம்ரானுடைய குடும்பத்தை நாங்கள் தெரிவு செய்து வைத்திருக்கிறோம், கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இம்ரானுடைய குடும்பம் இவர்கள் யார்? இந்த குடும்பத்தை அல்லாஹ் ஏன் அல் குர்ஆனில் புகழ்ந்து இருக்கின்றான்? இந்த குடும்பம் உருவாகி பல ஆயிரம் வருடங்களுக்கு பின்னால் பிறந்தவர்கள் தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய அந்த சமூகத்துக்கும் அல்லாஹ் முன்மாதிரியாக படிப்பினைக்காக ஏன் இந்த இம்ரான் என்று சொல்கிற ஒரு சாதாரண மனிதன், அவர் நபி கிடையாது, அந்த சாதாரணமான அந்த மனிதனுடைய பெயரை சொல்லி அவருடைய குடும்பத்தை புகழ்ந்து அவருடைய குடும்பத்தின் பெயரிலே குர்ஆனில் மிகப்பெரிய ஒரு சூராவை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இம்ரானுடைய குடும்பம் அது யார், அவர்கள் செய்த தியாகங்கள் என்ன, அவர்களுடைய தனித்துவங்கள் என்ன, அவர்களுடைய வரலாற்று பின்னணி என்ன என்பதையும் அல் குர்ஆனில் அல்லாஹ் பல இடங்களிலே அடுக்கிக் கொண்டு போகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இம்ரான் என்று சொல்லக்கூடிய நபர், இவர் அந்த காலத்திலே அல்லாஹ்வுடைய ஒரு இறை நேசராக, அல்லாஹ்வுடைய ஒரு வழியாக வாழ்ந்தவர், நபி கிடையாது, சாதாரணமான ஒரு ஆபித், வணக்கசாலி. மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லீம்களுடைய முதலாவது கிபிலா, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் பணி புரியக்கூடிய, மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுத்தம் செய்யக்கூடிய, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பராமரிக்கக்கூடிய, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இபாதத்து செய்யக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் தான் இம்ரான் என்று சொல்லக்கூடியவர். கண்ணியமான சகோதரர்களே, இம்ரானுடைய மனைவி ஹன்னா என்று சொல்லக்கூடிய ஒரு தாய், ஒரு பெண்மணி. அந்த தாய்க்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 80 வருடங்களாக குழந்தை பாக்கியம் அற்றவர்களாக இருந்தார்களோ, அதே போன்று இம்ரான் என்று சொல்லக்கூடிய அந்த நபரும் அவருடைய மனைவி ஹன்னாவும் குழந்தை பாக்கியம் அற்றவர்களாக பல வருட காலங்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த ஹன்னா என்று சொல்லக்கூடிய பெண்மணி ஒரு தடவை பார்க்கிறார்கள், மரத்திலே ஒரு குருவி தன்னுடைய குஞ்சுக்கு உணவை ஊட்டிக் கொண்டிருக்கிறது. ஒரு குருவி குஞ்சுக்கு உணவு ஊட்டிக் கொண்டிருக்கிறது, சாப்பாடு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் அந்த ஹன்னா என்று சொல்லக்கூடிய பெண்மணி அல்லாஹ்விடத்திலே ஒரு நேர்ச்சியை செய்கிறார்கள், ஒரு நேர்ச்சை வைக்கிறார்கள். சொல்கிறார்கள், என்னுடைய கணவன் இம்ரான் யா அல்லாஹ், அந்த காலத்தில் இருந்த உனது மாளிகை, உனது வீடு, மஸ்ஜிதுல் அக்ஸாவை பராமரிக்க கூடியவராக, சுத்தம் செய்யக்கூடியவராக, அங்கு வணக்கம் செய்யக்கூடியவராக, உனக்கு இபாதத்து செய்யக்கூடிய ஒருவராக, தனது வாழ்வை பள்ளிவாசலுக்காக, உனது மாளிகைக்காக அர்ப்பணம் செய்த ஒரு தியாகியாக எனது கணவன் இம்ரான் இருக்கிறார். யா அல்லாஹ், நீ எனக்கு ஒரு குழந்தையை தந்தால், எனக்கு ஒரு ஆண் குழந்தையை நீ தர வேண்டும். அப்படி நீ தந்தால் அந்த குழந்தையை எனது கணவன் எப்படி உன்னுடைய பள்ளிவாசலை கண்ணியப்படுத்தினாரோ, மதித்தாரோ, அங்கு இபாதத்து செய்தாரோ, அவருடைய வாழ்வை அங்கு செலவழித்தாரோ, அதே போன்று எனது மகனையும், எனக்கு ஆண் குழந்தை கிடைத்தால் அந்த ஆண் குழந்தையையும் உனக்காக, உனது பள்ளிவாசலுக்காக நான் நேர்ந்து விடுகிறேன் என்று அல்லாஹ்வோடு ஒரு நேர்ச்சை செய்கிறார்கள். ஹன்னா என்ற பெண்மணி அந்த பறவையை பார்த்து அவருக்கு கவலை வருகிறது. அந்த பறவைக்கு ஒரு குருவியை, ஒரு குஞ்சை இறைவன் கொடுத்திருக்கிறான் என்றால் எனக்கும் அல்லாஹ் ஒரு குழந்தையை தருவதற்கு போதுமானவன். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து நேர்ச்சை வைக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நேர்ச்சை வைத்து அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கற்பிலே ஒரு குழந்தையை கொடுத்து விடுகிறான். அந்த குழந்தை ஆனா பெண்ணா என்று தெரியாது, குழந்தையை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். குழந்தையை கற்பறையில் சுமக்கின்ற போது தனது கணவன் இம்ரான் மரணித்து விடுகிறார். அவர் முதியவர், வயோதிபர், அவர் மரணித்து விடுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் இப்போது அவருடைய அந்த தாயுடைய, ஹன்னா என்று சொல்லக்கூடிய தாயுடைய பிரசவ நேரம் நெருங்குகிறது. பிரசவத்துடைய நேரத்திலே குழந்தை கிடைத்து விடுகிறது. இப்போது பார்க்கிறார்கள், நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டது ஆண் குழந்தையை, எனது கணவனை போன்று உனது பள்ளிவாசலுக்கு வந்து இபாதத்து செய்து பள்ளியுடைய தேவைகளை, ஹிதுமத்துக்களை செய்வதற்காக ஒரு ஆண் மகனைத்தான் அல்லாஹ்விடத்திலே நான் கேட்டேன். இன்னி வதஅ்துஹா உன்ஸா, சொல்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு நீ ஒரு பெண் குழந்தையை தந்து விட்டாய். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கு அந்த ஹன்னா என்ற தாய் பார்த்தது, நான் எதிர்பார்த்தது ஆண் குழந்தையை, இறைவன் தந்தது பெண் குழந்தை. கவலை ஏற்படுகிறது. குழந்தை கிடைத்ததற்காக கவலை அல்ல, எனது நேர்ச்சையை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. ஒரு பெண் குழந்தையை தனிமையில் அனுப்பி பள்ளிவாசலுடைய ஹிதுமத்துக்காக, பள்ளியில் பணிபுரிவதற்காக அந்த காலத்தில் பெண்களை அனுப்ப முடியாது. எனக்கு யா அல்லாஹ், நீ பெண் குழந்தையை தந்து விட்டாயே என்று கவலைப்படுகிறார்கள். ஆனால் அந்த பெண் குழந்தை இந்த உலகத்தில் என்ன சாதனையை படைக்கப் போகிறது? அந்த பெண் குழந்தையுடைய பின்னணி எவ்வாறு அமையும்? அந்த பெண் குழந்தை யாரை பெற்றெடுப்பாள் என்பதை அந்த தாய் சிந்திக்கவில்லை. சொல்கிறார்கள், லைஸ தக்கருக்கல் உன்சா, நான் அல்லாஹ்விடத்தில் ஆம்புல புள்ளைய கேட்டேன். ஆம்புல புள்ளைய போல பெண் புள்ள இல்லையே. ஒரு ஆணினால் செய்ய முடியுமான விடயங்களை பெண்ணினால் செய்ய முடியாதே என்று கவலைப்படுகிறார்கள். குழந்தை கிடைத்த அதே அன்று குழந்தைக்கு மரியம் என்று பெயர் வைக்கிறார்கள். மேரி என்று சொல்வார்கள், மரியம் என்று பெயர் வைக்கிறார்கள். குர்ஆன் சொல்கிறது, இன்னி சம்மைதுஹா மரியம், குழந்தை கிடைத்த அன்றே பெயர் வைத்தார்கள் மரியம். உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஒரு குழந்தை கிடைத்தால் ஆக ஏற்றம் அந்த குழந்தை கிடைத்த அன்று பெயர் வைக்க வேண்டும், முடியாவிட்டால் ஏழாவது தினத்தில் வைக்கலாம். மரியம் அலைஹஸ்ஸலாத்துடைய தாயார் குழந்தை கிடைத்தவுடன் மரியம் என்று பெயர் வைத்தார்கள். மரியம் என்ற பெயர் அரபு பெயர் கிடையாது. என்றாலும் அல்லாஹ் அல் குர்ஆனில் 12 சூராக்களிலே 34 இடங்களிலே மரியம் என்ற பெயரை அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அது அரபு பெயர் கிடையாது, அவர்களுடைய மொழி அரபியும் கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, மரியம் என்றால் அரபு பாசையில் என்ன அர்த்தம்? ஹாதிமத்து ரப், ஆபிதத்துல் லில்லா, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய பெண், அல்லாஹ்வுக்கு ஹிதுமத்து செய்யக்கூடிய பெண். அந்த தாய் எதிர்பார்த்தார்கள், எனக்கு ஆண் குழந்தை கிடைத்தால் அந்த ஆண் குழந்தையை மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹிதுமத்துக்காக, எனது கணவன் எவ்வாறு மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹிதுமத்திலே இருந்தாரோ அது போன்று எனது குழந்தையை ஆக்குவேன் என்று ஆண் குழந்தையை எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ் பெண் குழந்தையை கொடுத்தான். இப்போது பேர் வைத்தார்கள் மரியம். அவர்களை சொல்கிறார்கள், குர்ஆன் சொல்கிறது, இன்னி சம்மைதுஹா மரியம், எனது குழந்தைக்கு நான் மரியம் என்று பெயர் வைத்தேன். அல்லாவை நேசிக்கக்கூடிய பெண், அல்லாவை வணங்கக்கூடிய ஆபிதா, வணக்கசாலி, அல்லாவுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பெண் என்ற அர்த்தத்தை கொண்ட மரியம் என்ற பெயரை வைத்து விடுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கு ஒரு படிப்பினை இருக்கிறது. நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒன்றை கேட்போம், அல்லாஹ் அதற்கு மாற்றமானதை தருவான். அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை கேட்போம், அல்லாஹ் நோயை தருவான். சில பேர் அல்லாஹ்விடத்திலே செல்வத்தை கேட்பார்கள், அல்லாஹ் அவருக்கு வறுமையை கொடுப்பான். சில பேர் ஆண் குழந்தையை கேட்பார்கள், அல்லாஹ் பெண் குழந்தையை கொடுப்பான். சில விடயங்களை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்போம். அல்லாஹ் எமது பெற்றோரை விட, நாம் எம்மை விரும்புவதை விட அல்லாஹ் எம்மை விரும்புகின்றான், அல்லாஹ் எம்மை நேசிக்குகின்றான், எம் மீது அன்பு வைத்திருக்கின்றான். எதில் ஹைர் இருக்கிறது, எதில் நலவு இருக்கிறது என்பதை எம்மை விட அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். அந்த தாய் கேட்டார்கள், ஆண் குழந்தையை அல்லாஹ் கொடுத்தான், பெண் குழந்தையை குர்ஆன், அந்த தாய் வைத்த பெயரை அல் குர்ஆன் மரியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. குர்ஆனில் மரியம் என்ற பெண்ணுடைய பெயரை தவிர வேற எந்த பெண்ணுடைய பெயரும் குர்ஆனில் சொல்லப்படவில்லை. நபியுடைய அன்பு மனைவி கதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய பெயர் கூட அல் குர்ஆனில் சொல்லப்படவில்லை. நபியுடைய அன்பு மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய பெயர் கூட அல் குர்ஆனில் சொல்லப்படவில்லை. நபியுடைய அன்பு மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய பெயர் கூட அல் குர்ஆனில் சொல்லப்படவில்லை. மரியமுடைய பெயரை அல்லாஹ் 34 இடங்களிலே சொல்கிறான், 12 சூராக்களிலே அல்லாஹ் சொல்கிறான். அந்த பெண்மணி கேட்டது ஆண் குழந்தையை, பெண் குழந்தையை கேட்கவில்லை. அல்லாஹ் பெண் குழந்தையை கொடுத்து அந்த தாயையும் கண்ணியப்படுத்தினான், மரியமையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். மரியமுக்கு கிடைத்த ஈசா என்ற ஒரு ஆண் குழந்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். எனவே சில விடயங்களை நாங்கள் கேட்போம், அல்லாஹ்வுக்கு மாற்றமானதை தருவான், அதில் ஹைர் இருக்கிறது, அதில் நலவு இருக்கிறது, அதில் தான் அல்லாஹ்வுடைய ஹைர் இருக்கிறது என்ற ஒரு பாடத்தையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு நமக்கு சொல்லி தருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போது பெண் குழந்தை, அந்த பெண்ணுடைய தாய் ஹன்னா ஒரு மூதாட்டி, தகப்பன் அந்த மரியம் பிறப்பதற்கு முன்னால் இம்ரான் மௌத்தாகி விட்டார், மரணித்து விட்டார். இப்போது அந்த அற்புதமான பெண் குழந்தையை, முதுமையில் கிடைத்த பெண் குழந்தையை, நேர்ச்சை செய்து பெற்றெடுத்த பெண் குழந்தையை, தவம் இருந்து கிடைத்த அந்த பெண் குழந்தையை யார் பராமரிப்பது என்ற பிரச்சனை வருகிறது. அந்த காலத்திலே வாழ்ந்த மத பெரியார்கள், மத தலைவர்கள் போட்டி போடுகிறார்கள், சண்டை பிடிக்கிறார்கள். இறைவன் கொடுத்த இந்த அற்புதமான குழந்தை மரியமை நாங்கள் தான் வளர்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த குழந்தை கிடைத்த அன்பு மரியம் என்று பெயர் வைத்துவிட்டு அந்த ஹன்னா என்ற தாய் ஒரு துஆவை செய்கிறார்கள். அந்த துஆவை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பேர குழந்தை ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேர்களும் பிறந்த நேரத்திலே அன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன துஆவை அல்லாஹ்விடத்தில், அவர்களுடைய தாயார் அன்னா எந்த துஆவை மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த அன்று ஓதினார்களோ அந்த துஆவை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அதே துஆவை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பேர குழந்தை ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா பிறந்த நேரத்திலே ஓதினார்கள். இன்னி உஈதுஹா பிக் வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ன துஆ செய்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் கேட்ட துஆ, யா அல்லாஹ், எனக்கு ஒரு பெண் குழந்தையை நீ தந்திருக்கிறாய், இந்த பெண் குழந்தையையும் இந்த பெண் குழந்தைக்கு கிடைக்கின்ற பிள்ளைகளையும் இந்த பெண்ணுடைய மகளுடைய பரம்பரையையும் ஷைத்தானுடைய கடிபிடிகளை விட்டும், சர்ருகளை விட்டும், தீங்குகளை விட்டும், ஆபத்துக்களை விட்டும், ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாப்பாயாக என்று பல வருடங்களுக்கு முன்னால் அந்த துஆவை செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் அந்த துஆவை சொல்லி தருகிறது. உலமாக்கள் சொல்கிறார்கள், குழந்தை பிறந்தவர்கள் அடிக்கடி அந்த குழந்தைகளுக்கு இந்த துஆவை ஓத வேண்டும். சூரா ஆலு இம்ரானிலே அல்லாஹ் இந்த துஆவை சொல்கிறான். துஆ செய்தார்கள், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பொருந்திக் கொண்டார்கள். கேட்டது ஆண் குழந்தையை, அல்லாஹ் கொடுத்தான் பெண் குழந்தையை, பேர் வைத்தார்கள் மரியம் என்று அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை முடிவை கபூல் செய்து கொண்டார்கள், துஆவை ஓதினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போது கணவன் கிடையாது, அந்த குழந்தை அனாதையாக இருக்கிறது, யார் பராமரிப்பது என்ற பிரச்சனை வருகிறது. எல்லோரும் சண்டை பிடித்துக் கொள்கிறார்கள். குர்ஆன் சொல்கிறது, வஹும் யக்தஸிமூன், அந்த காலத்தில் வாழ்ந்த நல்லவர்கள், மத பெரியார்கள், அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் சண்டை பிடித்தார்கள். குர்ஆன் சொல்கிறது, அந்த குழந்தை எனக்கு வேண்டும், அந்த குழந்தையை நான் வளர்க்க வேண்டும், அந்த குழந்தையை நான் பராமரிக்க வேண்டும். அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அது அருள், அல்லாஹ்வுடைய பாக்கியம், நான் வளர்க்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள், சண்டை பிடித்துக் கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை அவர்களுக்கு வருகிறது. நீங்கள் எல்லோரும் எழுதுகின்ற பேனை, மதப்பெரியார்கள் அவர்கள் எழுதுகின்ற பேனைகளை கடலிலே போட வேண்டும். எல்லோரும் தத்தமது பேனைகளை கடலிலே போடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை இருந்தது, யாருடைய பேனை மிதக்குமோ அவர்கள் தான் அந்த குழந்தையை எடுத்து வளர்க்க வேண்டும், அவர்கள் தான் மரியமை பராமரிக்க வேண்டும். எல்லோரும் தமது பேனைகளை, எழுதுகின்ற பேனைகளை கடலிலே போடுகிறார்கள். குர்ஆன் சொல்கிறது, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லோருடைய பேனையும் தாண்டி விடுகிறது. அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் 120 வயது, அவருடைய மனைவிக்கு 90 வயது. ஜக்கரியாவுடைய பேனை மாத்திரம் மிதக்குகிறது. அந்த ஜக்கரியா யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் ஹன்னாவுடைய சகோதரியின் கணவர் சாச்சா. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சாச்சா தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இவருக்கு 120 வயசு, குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை இல்லை அவருக்கு. அவர் ஆசையோடு கேட்கிறார், எனக்குத்தான் அந்த குழந்தை வேண்டும், மத பெரியார்கள் எனக்குத்தான் வேண்டும் என்று ஊர் மக்களே சண்டை பிடிக்கிறார்கள். குர்ஆன் சொல்கிறது, வஹும் யக்தஸிமூன், சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் பேனையை போடுகிறார்கள், எல்லோருடைய பேனையும் தாண்டி விடுகிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேனை மாத்திரம் விதக்குகிறது. இப்போது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பாக்கிய மற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த குழந்தையை சுமந்து வளர்க்க ஆரம்பிக்குகிறார்கள். பெண் குழந்தை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும். பல வருடங்களுக்கு பின்னால் கிடைத்த குழந்தை, இவருக்கும் குழந்தை பாக்கியம் கிடையாது, எடுத்து வளர்க்குகின்ற போது, அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போது அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாமை ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு இறைநேச பெண்ணாக உலகத்துக்கு அடையாளப்படுத்துகின்றான். வலியாவாக அல்லாஹ்வுடைய இறைநேச பெண்ணாக உலகத்துக்கு அடையாளப்படுத்துகின்றான். ஏன்? அந்த பெண்ணுடைய பெயர் மரியம். அந்த உம்மா வைத்தார்கள், எனது பெண் எப்போதும் இபாதத்தில் தான் கழிக்க வேண்டும், எப்போதும் வணக்கத்தில் தான் நேரத்தை கழிக்க வேண்டும். அதனால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள், ஒரு இடத்திலே தனி ஒரு அறையை கட்டுகிறார்கள். அந்த அறையை அல் குர்ஆன் மிஹ்ராப் என்று வர்ணிக்கிறது. நாங்கள் இமாம் அவர்கள் தெளிவிக்கக்கூடிய இந்த மிஹ்ராபை குர்ஆன் பேசுகிறது. அன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அறையை கட்டுகிறார்கள். அந்த அறையிலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் சிறு பிராயத்திலே இருந்து, ஓடி விளையாடுகின்ற பருவத்தில் இருந்து இபாதத்து செய்யக்கூடிய ஒரு ஆபிதாவாக, எப்படி மரியம் என்ற பெயர், அந்த பெயருடைய அர்த்தம் எப்படி இருந்ததோ அந்த அர்த்தத்தின் பிரகாரமே அந்த குழந்தை வளர ஆரம்பிக்குகிறது. அந்த குழந்தை வளர ஆரம்பிக்குகிறது. ஏன்? அந்த தாயுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்தான். பெற்றோருடைய துஆ, அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பாவியுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய அந்தஸ்து உயர்வதற்கு, எதிர்காலம் மனமாகுவதற்கு காரணமாக இருக்கும். அதே நேரத்திலே அல்லாஹ்வுடைய ஒரு இறைநேசர், அல்லாஹ்வுடைய ஒரு வழி, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒருவர் தனது தாயின் துஆவை பெறவில்லை, தாயின் பதுவாவை பெற்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர் சில போது முஸ்லீம் அல்லாத முஸ்லிக்காகவும் மரணிக்கலாம். தாயுடைய துவாவுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா, யா அல்லாஹ், நான் முதுமை அடைந்து விட்டேன், நான் மரணித்து விடுவேன், குழந்தை சிறுதாக இருக்கிறது, இந்த குழந்தையை எல்லா சைத்தானுடைய கடுதிகளை விட்டும் நீ பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் எப்படி கபூல் செய்தான்? அந்த எல்லோரும் போட்டி போட்டார்கள். அல்லாஹ் தனது அந்த அண்ணாவுடைய சகோதரியுடைய கணவர் நல்ல மனிதர், ஒரு நபி, நபியுடைய பராமரிப்பிலே அந்த குழந்தை வளருகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை தாயின் துஆவின் மூலம் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அன்புக்குரிய சகோதரர்கள், எனவே இரண்டாவது படிப்பினை பெற்றோருடைய துஆ, தாயுடைய துஆ. துஆவை ஹயாத்தோடு இருந்தால் துஆவை பெற்றுக் கொள்வோம். அவர்கள் மரணித்திருந்தால் அவர்களுக்காக சதக்காக்களை செய்வோம், தான தர்மங்களை செய்வோம், இஸ்திக்ஃபார் செய்வோம். அல்லாஹ் அவர்களை சுவர்க்கவாதிகளாக அல்லாஹ் மாற்றுவான். அங்குக்குரிய சகோதரர்கள், இதுதான் பாடம். கிறிஸ்துமஸுடைய காலத்தை நெருங்கியிருக்கிறோம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி குர்ஆன் என்ன சொல்லியிருக்கிறது? குர்ஆன் சொல்கிற வரலாற்றை படிப்போம், அந்த பாடங்களை படிப்போம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அதிகமாக பேசுவதற்கு நாங்கள் தான் தகுதியானவர்கள். எமது வேதம் தான், குர்ஆன் தான் சரியாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்பு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்பு, தாயுடைய வரலாற்று பின்னணி எல்லாவற்றையும் உண்மையாக உள்ளபடி சரியாக பேசிய வேதம் அல் குர்ஆன். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அழகாக வளர்க்கிறார்கள். அந்நிய ஆண்களுடைய அந்த சகவாசத்தை விட்டும் தூரமாக தனிமையில் ஒரு அறையை கட்டி கொடுத்து தன்னுடைய கண்காணிப்பிலே வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை, ஒரு கராமத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்க வேண்டும். உணவை கையிலே எடுத்துக்கொண்டு போவார்கள். சென்று குர்ஆன் சொல்கிறது, அந்த மரியம் வணக்கம் செய்கின்ற, இபாதத்து செய்கின்ற அறையை தட்டி அந்த உணவை கொடுப்பதற்காக அவர்கள் அங்கு செல்கிற போது பார்ப்பார்கள், இவர்கள் உணவை கொண்டு போவதற்கு முன்னால் உலகத்தில் எந்த சந்தையிலும் கிடைக்காத, அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்திலே விளையாத முளைக்காத காய்களையும் பழங்களையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். குர்ஆன் சொல்கிறது, குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப், ஒன்றுண்டாக குர்ஆன் பேசுகிறது. சூரா ஆலு இம்ரான் அற்புதமான ஒரு சூரா, ஒவ்வொரு விடயங்களையும் பேசுகிறது. எப்போதெல்லாம் ஜக்கரியா உணவை கொண்டு போய் அந்த மரியமுடைய அறைக்கு செல்வாரோ, அந்த மிஹ்ராபுக்கு செல்வாரோ, அப்போதெல்லாம் வஜத இந்தஹா ரிஸ்கா, அங்கு ரிஸ்க் இருந்தது. அந்த காலகட்டத்தில் உலமாக்கள் எழுதுகிறார்கள், பஜாரில் கிடைக்காத, கோடை காலத்தில் கிடைக்காதது கோடை காலத்திலே கிடைக்கும். அங்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பஜாரில், சந்தையில் மாறி காலத்தில் கிடைக்காத பழங்களும் உணவு வகைகளும் மாறி காலத்திலே அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாத்திரம் அந்த அறையிலே அது வந்து இறங்கி அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். இப்போது ஆச்சரியமாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண், அந்த குழந்தையை பார்த்து கேட்கிறார்கள், அன்னா லகி ஹாதா, மரியம் இந்த சாப்பாடு உங்களுக்கு யாரு தந்தது? எங்கால எங்கிருந்து வந்துச்சு? எனக்கு முன்னால் யாரேனும் வந்து தந்தார்களா? அந்நிய ஆண்கள் வந்து கொடுத்தார்களா என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியமாக கேட்கிறார்கள். இப்போது அந்த குழந்தை, ஆறு ஏழு வயது குழந்தை சொல்கிறது, குர்ஆன் பேசுகிறது, அன்புக்குரிய சகோதரர்களே, காலத் ஹுவமின் இன்தில்லா, ஈமானுடைய பாடம். குழந்தைகளுக்கு ஈமானை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சிறு பிராயத்தில் அல்லாஹ் ஒருவன், அவனால் எதையும் செய்ய முடியும் என்ற பாடத்தை என்னுடைய குழந்தைகளுக்கு சிறு பிராயத்திலே இருந்து ஈமானை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் உறங்குகின்ற ஒருவரை பார்த்து, நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுப்பதை போன்று உங்களுடைய குழந்தைகளுக்கும் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவையும் அதன் கருத்தையும் அதனுடைய தத்துவங்களையும் அதன் ஆழமான விளக்கங்களையும் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கேட்கிறார்கள், எங்கிருந்து இந்த உணவு உனக்கு கிடைத்தது மரியம்? யார் கொடுத்தது? எங்குமே கிடைக்காத உணவு இங்கு வந்திருக்கிறது, யார் கொடுத்தது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த பதிலை குர்ஆன் சொல்கிறது, மின் இன்தில்லா, இதனுக்கு அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் கொடுத்தான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த மரியம் என்ற குழந்தையின் அந்த வார்த்தை, அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் என்ற ஈமானிய வார்த்தை, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது. நபி 120 வயது முதுமை அடைந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு தாக்கம் ஏற்பட்டது, அல்லாஹ் கொடுத்தானா? சுபஹானல்லாஹ், மாறி காலத்தில் எங்குமே கிடைக்காத பழம், கோடை காலத்தில் எங்குமே கிடைக்காத பல வர்க்கங்கள் அல்லாஹ்வினால் தர முடியுமா? அல்லாஹ் நினைத்தால் அதுவும் முடியுமா? அஸ்பாபுகள் இல்லாமல், காரணிகள் இல்லாமல் அல்லாஹ் எதையும் சாதிப்பானா என்ற பாடத்தை மரியம் என்ற குழந்தை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லிக் கொடுக்கின்றது, உணர்த்துகின்றது. இப்போதுதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கிறார்கள், சுபஹானல்லாஹ், நான் 120 வயது, இந்த வயதில் எனக்கு சக்தி இல்லை, உணர்வு இல்லை, ஆண்மை இல்லை, நான் ஒரு என்னால் முடியாது என்று நினைத்துக் கொண்டுதானே நான் இருந்தேன்.
ஆனால் அல்லாஹ்வினால் முடியும் அல்லவா? 120 வயதிலும் அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவான் அல்லவா என்ற உறுதி ஈமான் உள்ளத்திலே வருகிறது. எங்குமே கிடைக்காத பலத்தை மரியமுக்கு கொடுத்த அல்லாஹ், அதுவும் ஒரு ரிஸ்கு, உணவும் ஒரு ரிஸ்கு. குர்ஆன் சொல்கிறது ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற குழந்தை பாக்கியமும் ரிஸ்கு. சகோதரர்களே, நாம் நினைக்கிறோம் சாப்பிடுகின்ற சாப்பாடும் குடிக்கின்ற தண்ணீரும் மாத்திரம்தான் ரிஸ்க் என்று இல்லை. எமது குழந்தைகளை அல்லாஹ் எமக்கு ரிஸ்காக தந்திருக்கிறான், அருளாக தந்திருக்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சிந்தித்தார்கள், இந்த பழம் அல்லாஹ்வுடைய ரிஸ்க் அல்லவா? நினையாத புறத்தில் இருந்து இந்த ரிஸ்கை மரியமுக்கு கொடுத்த அந்த ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக எனக்கு குழந்தை என்ற ரிஸ்கை அல்லாஹ் தருவான் என்று அந்த மிஹ்ராப் இருந்த அதே இடத்தில் இருந்து கொண்டு துஆ செய்கிறார்கள். ஹுனாலிக தஆ ஜகரியா ரப்பா, குர்ஆன் சொல்கிறது. அதே இடத்திலே மரியம் தொழுத, அதே இடத்திலே மரியம் சாப்பிட்ட, அதே இடத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை அழைத்தார் ஜக்கரியா, கால ரப்பி ஹப்லி எனக்கு நல்ல ஒரு பரம்பரையை தா, என் மௌத்துக்கு பின்னால என் பேரோடு இணைக்கப்பட வேண்டுமாக இருந்தால், எனது பெயர் சொல்லப்பட வேண்டுமாக இருந்தால், தனது பேருக்கு பின்னால் என்னுடைய பெயர் வர வேண்டுமாக இருந்தால், யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தை வேண்டும், நல்ல ஒரு பரம்பரையை, நல்ல சாலிஹான பிள்ளையை எனக்கு தருவாயாக என்று அந்த இடத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள். உடனடியாக அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்புகின்றான். அல்லாஹ் சொல்கிறான், மலக்குமார்கள் வருகை தந்து ஜக்கரியாவை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை நன்மாராயமாக சொல்கிறான், உங்களுக்கு குழந்தை ஒன்று கிடைக்கும். கண்ணியமான சகோதரர்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததற்கு பின்னால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய தாயார் அண்ணா தான் பேர் வைத்தார்கள். ஆனால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவுடைய பரக்கத், சுபஹானல்லாஹ், அல்லாஹ் குழந்தையையும் நன்மாராயமாக சொல்லி குழந்தையுடைய பெயரையும் அல்லாஹ் சொல்கிறான். உங்களோட குழந்தைக்கு நீங்க யஹ்யா என்று தான் பெயர் வைக்கணும். சுபஹானல்லாஹ், உலகத்தில் எல்லோருக்கும் மனிதர்கள் தான் பெயர் வைத்தார்கள், எமக்கு எல்லோரும் பெயர் வைத்தார்கள், எமது பெயரை வைத்தவர்கள் மனிதர்கள். ஆனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 120 வயதிலே, மனைவிக்கு 90 வயது, பல வருட காலங்களாக தியாகத்தோடு, கஷ்டத்தோடு, கவலையோடு, குழந்தை இல்லை என்ற மனக்குமுறலோடு இருந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்றான், யுபஷ்ஷிருக பி யஹ்யா, உங்களுக்கு நாங்க யஹ்யா என்று பெயர் வச்சு ஒரு குழந்தையை உங்களுக்கு நாங்க தருவோம். எப்படி தருவோம்? சும்மா இல்ல, அவர் ஒரு ஆண் குழந்தை, அவருடைய பேர் யஹ்யா, அவர் நபியாக உங்களை மாறி நபியாக வருவார். சுபஹானல்லாஹ், பல வருடங்களுக்கு பின்னால் அல்லாஹ் அதை கொடுத்தான். எனவே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஈமானிய வார்த்தை, அல்லாஹ் எனக்கு தந்தான், அல்லாஹ்வினால் தர முடியும் என்ற வார்த்தை, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டு கைகளையும் வானத்தின் பால் உயர்த்தி அவர்கள் துஆ செய்கின்ற அளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்கியது. எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், அதற்கு பின்னால் அவர்கள் அந்த பருவத்தை, திருமணம் முடிக்கின்ற பருவத்தை அடைகிறார்கள். அவர்கள் திருமணம் செய்யவில்லை, ஒரு இடத்திலே சென்று கொண்டிருக்கிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித ரூபத்திலே வருகிறார்கள். குர்ஆன் விரிவாக பேசுகிறது, சுருக்கமாக சொல்கிறேன், மனித ரூபத்திலே வருகிறார்கள். மரியம் தனிமையிலே இருக்கிறார்கள், அழகான ஒரு வாலிபனை போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். இப்போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பயம் ஏற்படுகிறது. ஃபதமத்தல லஹா பஷரன் சவியா காலத் இன்னி அஊது பிர்ரஹ்மான். அன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருடைய துஆ என்ன? எனது மகனையும் மகனுடைய பரம்பரையையும் ஷைத்தானுடைய கடுபடிகளை விட்டும், பாவங்களை விட்டும், அனாச்சாரங்களை விட்டும் யா அல்லாஹ் நீ பாதுகாக்க வேண்டும் என்று தாய் துஆ செய்தார்கள். தாயுடைய பரக்கத்தை பாருங்கள், அந்த குழந்தை அவ்வாறே ஒரு பக்குவமான, ஒரு சாலிஹான குழந்தையாக வளர்ந்து ஒரு அந்நிய ஒரு ஆண் வருகிறார், மலக்கு என்று அவர்களுக்கு தெரியாது. நெருங்குகிற போது உடனே சொல்கிறார்கள், இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க இன் குந்த தகியா, ஏ வாலிபனே, நீ அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவனாக இருந்தால், நீ தக்குவாதாரியாக இருந்தால் நீ என்னை நெருங்கக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே உன்னை மட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், நான் தனிமையில் இருக்கிறேன், எனது தனிமையை உனக்கு சாதகமாக நீ பயன்படுத்திவிடக் கூடாது என்று அந்த குமரி பெண் பத்திரித்தனம் உள்ள மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். இப்போதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இல்லை இன்னமா அன நான் ரசூலு ரப்பிக், உனது ரப்பு அல்லாஹ்வின் மூலமாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அந்த அல்லாஹ் உனது உடம்பிலே ஊதச் சொன்னான், எனது மூச்சை விட சொன்னான் என்று சொல்கிற போது உடனடியாக அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ் சொன்னானா, ஆம் அல்லாஹ் தான் என்னை மனித ரூபத்திலே அனுப்பியிருக்கிறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன போது, அப்படி என்றால் நீங்கள் வந்த வேலையை செய்யுங்கள் என்று சொல்கிற போதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தனது வாயினால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உடம்பிலே ஊதுகிறார்கள். இப்போது கணவன் இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை தரிக்கிறது, குழந்தை தரிக்கிறது. அன்புக்குரிய சகோதரர், இதனால் தான் குர்ஆன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வர்ணிக்கிறது. முதலாவது அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, கற்பை பாதுகாத்த பெண். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், குர்ஆனில் எந்த பெண்ணுடைய பெயரையும், மரியமை தவிர எந்த பெண்ணுடைய பெயரையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லை. அவரை குர்ஆன் வர்ணிக்கிறது எப்படி, அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, கற்பை பாதுகாத்த பெண். இரண்டாவது சத்தகத்து கலிமாத்தி ரப்பிஹா, அல்லாஹ்வுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை உண்மைப்படுத்தக்கூடிய பெண். அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்கிறான், உம்முஹு சித்தீகா, ஈசாவுடைய தாய் மரியமை யாரும் குறை சொல்லாதீர்கள், துர்நடத்தை உள்ள பெண் என்று சொல்லாதீர்கள், பாவி என்று சொல்லாதீர்கள். அந்த தாய் சித்தீகா, அல்லாஹ்வை நம்பிய பெண். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் எப்படி சித்தீக் என்று சொல்கிறோமோ அதே போன்று குர்ஆன் சொல்கிறது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சித்தீகா, அவர்கள் மிகவும் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுடைய வார்த்தையை மதித்து அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து அல்லாஹ்வின் வார்த்தையை உண்மைப்படுத்துகிற பெண் என்று அல் குர்ஆன் இரண்டாவதாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வர்ணிக்கின்றது. மூணாவது கானத் மினல் கானிதீன், அவர்கள் ஒரு இபாதத்து செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தகர்வுப்பை பெற்ற ஒரு பெண்மணி என்று அல் குர்ஆன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வர்ணிக்கின்றது. அன்புக்குரிய சகோதரிகளே, அதற்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் கற்பிலே சுமக்குகின்ற போது யோசிக்கின்றார்கள், கணவன் இல்லாமல் திருமணம் செய்யாமல் எனக்கு குழந்தை உருவாகிவிட்டால், அந்த குழந்தையை நான் பெற்றெடுத்து விட்டால் எனது சமூகம் என்னை குறை சொல்லும், என்னை எனது சமூகம் ஒதுக்கி விடுவார்கள் என்ற பயத்தோடு பிரசவத்துடைய வருத்தம் ஒரு பக்கம், ஊர் மக்கள் என்னை ஒதுக்கி விடுவார்கள், எனது குடும்பம் கௌரவமான குடும்பம், எனது தகப்பன் இம்ரான் அல்லாஹ்வுடைய ஒரு இறைநேசர், எனது தாயார் அண்ணா அல்லாஹ்வுடைய ஒரு இறைநேச பெண்மணி, நான் ஒரு தவறை செய்தேனோ என்று எனது சமூகம் பேசும் என்ற பயத்தில் ஊரை விட்டு சென்று தனியே வாழ்ந்துவிட்டு அந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்டு சூரா மரியம் என்று அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரிலே ஒரு சூராவை இறக்கி அல்லாஹ் முழுமையாக அந்த விடயங்களை சொல்கிறான். இப்போது குழந்தையை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். போது அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறார்கள், தக்கது ஜித்தி ஷை அன் பரியா மரியம், நீங்க மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்திருக்கிறீர்கள், தவறை செய்திருக்கிறீர்கள், விபச்சாரத்தை செய்திருக்கிறீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லிவிட்டான், உங்களுடைய சமூகம் என்ன சொன்னாலும், எதை சொன்னாலும், எப்படி விமர்சித்தாலும் நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டும், ஒன்றுமே பேசக்கூடாது. இப்போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அஷாரத் இலை, தனது மகன் கையிலே இருக்கிறார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக மகனை பார்த்து கையை எதிர்காலத்திலே வர இருக்கின்றேன், வயதை அடைந்தால், பருவ வயதை அடைந்தால் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்றும் சொல்ல வேண்டும் என்றும் அல்லாஹ் என்னை உலகத்திலே வசியத்தை செய்து என்னை அனுப்பியிருக்கிறான் என்று அந்த குழந்தை பேசுகிறது. அந்த குழந்தை குழந்தையாக கையிலே இருக்கின்ற போது சொல்கிறது, மர்ரம்பி வாலிதி, நான் எனது தாய்க்கு உபகாரம் செய்யக்கூடிய ஒரு குழந்தையாக நான் வாழ்வேன். சுபஹானல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக இருக்கின்ற போது பிறந்தவுடன் சொன்னார்கள், தாய்க்கு உபகாரம் செய்கிற குழந்தையாக நான் வாழ்வேன், தாயை கண்ணியப்படுத்துகின்ற குழந்தையாக வாழ்வேன். எனது தாய் தியாகம் செய்திருக்கிறார்கள், தனிமையிலே வாழ்ந்திருக்கிறார்கள், மக்களுடைய ஏச்சு பேச்சுக்களை குறைகளை கேட்டு பொறுமையாக இருந்திருக்கிறார்கள். தனிமையில் என்னை பெற்றிருக்கிறார்கள். யாருடைய உதவியும் கிடையாது. பிரசவ வழியையும் தாங்கியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சொன்னார்கள், பர்ரம் பிவாலிதத்தி, எனது தாய்க்கு உபகாரம் செய்யக்கூடியவனாக நான் வாழ்வேன் என்று அன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். எனவே பனு இஸ்ராயிலர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களில் கடைசியாக இந்த உலகத்துக்கு வந்தவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகைக்கு பின்னால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த உண்மையான கிறிஸ்தவ சமூகத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். நபியாக அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் எப்படி தாயையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான், தாயுடைய தாயையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான், தாயுடைய தந்தையையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் செய்யவும் இல்லை. 33 வருடங்கள் தான் இளைஞனாக உலகத்திலே வாழ்ந்தார்கள். வானத்துக்கு உயர்த்தப்பட்டார்கள். அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது. அவர்களுடைய அந்த உயர்த்தப்பட்டு பல வருடங்களுக்கு பின்னால் தான் இறுதியாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையிலே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். எனவே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நபியாக அனுப்பப்பட்ட அந்த தினத்திலிருந்து கியாமத்துடைய நாள் வரைக்கும் உலகத்திலே ஒரே ஒரு மார்க்கம் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம், ஒரே ஒரு மார்க்கம் தான் சத்தியமான மார்க்கம், ஒரே ஒரு வேதம் தான் உண்மையானது, அதுதான் அல் குர்ஆன், அதுதான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த நம்பிக்கையிலே, இந்த கோட்பாட்டிலே நாங்கள் வாழ வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவர்களை இறைவனின் ஒரு மகனாக அல்ல, இறைவனின் ஒரு அடிமையாக, இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு குழந்தையாக, மனிதனாகத்தான் நாங்கள் அவர்களை பார்க்க வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெண்ணை ஏனையவர்கள் குறை சொல்வதை போன்று குர்ஆன் சொல்லவில்லை. அவர்களிடத்தில் குறை கிடையாது. ஒரு ஆபிதா என்று, வணக்கசாலி என்று, உண்மையான பெண்மணி என்று, பத்தினி என்று அல் குர்ஆன் வர்ணிக்கின்றது. அதை நாங்கள் நம்புவோம். எனவே அல் குர்ஆன் மிக விரிவாக பேசிய ஒரு சம்பவம் என்றால் ஆலு இம்ரான் என்ற இந்த குடும்பத்துடைய சம்பவத்தை தான் அல் குர்ஆன் விரிவாக பேசியிருக்கிறது, பல இடங்களில் பேசியிருக்கிறது. 34 இடங்களிலே மரியம் மரியம் என்று அல் குர்ஆன் உச்சரித்துக் கொண்டிருக்கிறது. 12 மேற்பட்ட சூராக்களில் இந்த மரியமை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. எனவே ஏனைய வேதங்கள் பேசியதை விட அதிகமாகவும் உண்மையாகவும் சரியாகவும் நியாயமாகவும் அல் குர்ஆன் பேசியிருக்கிறது என்பதை நாங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே வல்லநாயகன் அல்லாஹு தஆலா எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எப்படி சிறப்புகளை கண்ணியங்களை அவர்களுக்கு அல்லாஹ் பாக்கியங்களை கொடுத்தானோ, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்னென்ன சிறப்புகளை பாக்கியங்களை கண்ணியங்களை அல்லாஹ் கொடுத்தானோ, அதே போன்று எங்களுக்கும் எங்களுடைய பரம்பரையிலே வாழ்கின்ற வர இருக்கின்ற குழந்தைகளுக்கும் அல்லாஹு தஆலா நசீபாக்க வேண்டும். எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகாக முறையாக இஸ்லாமிய முறை பிரகாரம் ஒழுக்கமாக வளர்க்கப்பட்டார்களோ, அதுபோன்று எங்களுடைய குழந்தைகளையும் அல்லாஹ் வளர்க்க வேண்டும், வாழ வைக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அதுக்கு கிருபை செய்வானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ் எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ் அவனது வேதம் அல் குர்ஆனை நம்பி அதன் பிரகாரம் நாங்கள் அதனை சொல்லப்பட்ட விடயங்களை ஏற்றுக்கொண்டு அதை ஈமான் கொண்டு அதன் பிரகாரம் வாழ்ந்து மரணிப்பதற்கு நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வாயாக. வஆகிர தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.